இந்த உரையில் எனக்கு கிளர்த்திய ஒரு கவிதையை உங்கள் முன் மொழியலாம் என்று நினைக்கிறேன். தேவதேவன் அவர்களுடைய கவிதையை கேட்டபோது அவருடைய மற்றொரு கவிதை, அவருடைய அந்த கவிதை வேறொரு கவிதையை எனக்கு கிளர்த்தி விட்டது. இதோ அந்த கவிதை. இருளை உற்று உற்று பார்த்தேன், இருளே ஒளியானது. பிற்பாடு இந்த உரையை தொடர்ந்து கேட்கும் பொழுது எனக்கு கவிஞர் யுவன் சந்திரசேகர் அவர்கள் கவிஞர் தேவதேவனோடு தொலைபேசியில் பேசியதாக புகைச்சுவருக்கு அப்பால் என்ற கவிதை தொகுதியின் முன்னுரையில் அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு வாசகம் என் நினைவுக்கு வருகிறது. எல்லா கவிதைக்கும் ஒரு தாய் கவிதை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது எழுதப்பட்டு வருகிற எல்லா கவிதைகளுக்கும் ஒரு தாய் கவிதை இருந்து கொண்டே இருக்கிறது என்று தேவதேவன் கூறியதாகவும் அதை யுவன் சந்திரசேகர் பதிவு செய்திருந்தார். அந்த உரையில் அவர் உரையை கேட்கும் பொழுது எனக்கு ஏனோ என் மனதை ஏனோ இந்த வரிகளுக்குள் போய்விட்டது. இலக்கிய பரலாங்களில் ஒரு மைல் கல்லேனும் நகர்த்தியே தீர்வேன் என்ற தீர்மானத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பவர், தன் மனைவியின் நகைகளை அடகு வைத்து இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் ஆய்வாளர் திரு இந்து சுவாமிநாதன் அவர்களை அடிமையின் மீட்சி ஆய்வுக்கற்றை உரையாற்றுவதற்காக உங்கள் அனைவரின் சார்பிலும் பணியன்புடன் அழைக்கிறேன்.
நண்பர்களே, ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திருக்கிறாரு. அப்படி இல்லாத வாழ்க்கையை அடகு வச்சு நவீன தமிழ் இலக்கியத்தில் இருந்ததுதான் உண்மை. மனைவியின் நகை அடகு வைக்கிறதும் திரும்ப மீக்கிறதோ அல்லது வாங்கறதோ சொல்லவும் தங்கத்தாய் மாணவன் கவி எல்லாம் கவிதையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கேட்கும் போதெல்லாம் என்னுள்ளே இருந்த கழிவிறக்கம் மறைந்து போனது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ரெண்டு விஷயம். முதல்ல நீங்க எல்லாம் வந்து இது மாதிரி ஒரு இடத்துல இது மாதிரி நேரம் செலவு பண்றதுக்காக வந்து இவ்வளவு நேரம் இருந்ததுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் எடுத்துக்க போறேன் ஒரு 20-30 நிமிஷங்களுக்கும் உங்களுடைய நேரத்தை என்னோட பகிர்தலுக்காக உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் கவிதையை பற்றி பேச முடியும் அப்படின்னு அவர் வந்து பேசிட்டு போயிட்டார். மனைவியின் நகைகளை அடகு வைத்து இலக்கிய கூட்டம் நடத்துவதும் பெரிய விஷயம் இல்லை. டெட்லைன் வாஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் முடிஞ்சு போச்சு ஏப்ரல்னாரு. இன்னமும் மற்றதெல்லாம் விட்டுட்டு நான் இலக்கியம் பண்ணுவேன், அதுவும் உருப்படாத நவீன தமிழ் இலக்கியம் பண்ணுவேன், அதுலேயும் கவிதை பண்ணுவேன், வைத்தீஸ்வரனை பற்றி பேசுவேன், பிச்சமூர்த்தியை பற்றி பேசுவேன் அப்படின்னு அவர் இங்கே இருக்கிற அந்த உணர்வு வந்து என்னை மிகவும் பாதித்தது. இங்கே எனக்கு தெரிந்த சில முகங்கள் இருக்கிறது, தெரியாத பல முகங்கள் இருக்கிறது. என்னுடைய வயதுக்காரர்கள் இருக்கிறார்கள், மத்திய வயதுக்காரர்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு நீண்ட பயணம். திருப்பூர் வந்து ஒரு பத்திரிகையில் இருந்தாரு, என்னது மரபு கவிதையெல்லாம் அப்படி நம்ம புறக்கணிச்சிட்டு இருக்கோமே, ரொம்ப கஷ்டமா இருக்க மனசுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் நான் காமராசன் வந்து எழுதியிருக்கிறாரு, புதுக்கவிதைக்கு நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடமே இல்லை என்று எழுதியிருக்கிறார். யாரு? நான் காமராசன். எழுதிட்டு நான் இப்ப கூட ஒரு காவியம் பண்ணிருக்கிறேன், மரபுல தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. திருப்பூர் கிருஷ்ணன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து புது கவிதை நல்ல விஷயம்தான், ஆனா அதுக்காக மரபை துவைச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெலிதான ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஞானசூத்தன் கூட அதுக்கு நான் அதை பத்தி நான் ஏதோ ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று சொன்னதாக சித்தன் என்னிடம் சொன்னார். நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பிச்சைமூர்த்தி தொடங்கி எழுத்து செல்லப்பா, இது மாதிரி அந்த புதுக்கவிஞனுடைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். இத்தனை காலம் கழித்தும் கூட அது வெங்கட்தாயுமானுடைய உருவிலே இன்னமும் புதுக்கவிதை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சாவ போறேன்னா கூட புதுக்கவிதையை பத்தி அதை கொஞ்சம் பேசிட்டு செத்து போறேன் அப்படிங்கிற மாதிரி கவிதை, அது புதுக்கவிதையோ மரபு கவிதையோ எனக்கு அதுல ஒன்னும் டிஸ்டிங்ஷன்ல ஒன்னு பெருசா ஒன்னும் பெரிய டிஃபரன்சியேஷன் அவன் பண்ணல. எனக்கு பெரிய பெரிய பேர் கொடுத்தாங்க நூல் ஆய்வு, ஆய்வெல்லாம் பண்றதுக்கெல்லாம் வந்து ஐ நாட் குவாலிஃபை. ஆய்வு பண்றது வந்து அதுவும் நான் எனக்கு கொடுத்த புத்தகம் வந்து முதல்ல சித்தன் பாரவி அறிமுகப்படுத்திய சித்தன் எனக்கு வந்து இப்பதான் சமீபத்தை தெரியும். யுகமாயினியை பார்ப்பேன், வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு பண்ணிட்டு போயிடுவேன் நானு. அது நேரு புக் ஸ்டாரில் வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா 20 ரூபா கொடுத்து புத்தகம் ஏதோ வாங்கினா காலேஜ் போட்டு உயிர் மீன் வாங்கினா அவங்க ஏதோ பொருளாதாரத்தை பத்தி அதை பத்தி இதை பத்தி என்னமோ எழுதிட்டு இருக்கிறான், இலக்கியத்தை பத்தி ஒன்றும் எழுத மாட்டேங்கிறான். அவன் எதனா பண்ணா இல்லைன்னா வந்து ஏதாவது எழுதுனா லைப்ரரியில் ஆர்டர் கிடைக்கலங்கிறான். அந்த ஒரு ஆள் செல்லப்பா எழுத்துக்க வந்து கழுதை அப்படின்னு சொல்லி எழுத்து அந்த கவிதை இயக்கம் கழுதைன்னு யாரோ எழுத்தாளர் எழுதியிருக்கிறாருன்னு நான் காமராசன் வந்து உதயம் பத்திரிகையில பேட்டியில வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு ஏதோ பல்கலைக்கழக அரங்கத்துக்கு போனோம்னா புதுமை பித்தனை எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால அவரு எழுத்த அச்சடிச்ச தாளெல்லாம் கீழே போட்டு அது மேல ஒண்ணுக்கு இருந்தேன்னு ஒருத்தர் எழுதுறாரு. இங்க பல்கலைக்கழக அரங்கில இந்த சூழல் வந்து லும்பர்களாக லும்பனிசம் பரவிவிட்ட ஒரு சூழலாக எனக்கு மனதிலே பட்ட போது அமைதியானேன், ஒதுங்கி போனேன். சித்தன் கூட இது மாதிரி ஒரு அமைப்பு வேணும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும் போது நிறைய அமைப்புகளை எல்லாம் இது மாதிரி எல்லாம் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1960களில் 1970களிலேயே இங்கும் நான் பார்த்த சாரதியை ஜீவனோடு தமிழகம் முழுவதும் சுற்றி வந்த காலகட்டத்திலேயே திருச்சி விருதாச்சலம் கோயம்புத்தூர் என்றெல்லாம் இந்த இலக்கிய அமைப்புகளை நடத்துவதற்காக என்னுடைய முழு வாழ்க்கையையும் அதற்காக நான் தரவழித்திருக்கிறேன். அதில் எனக்கு இன்றைக்கு வருத்தம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய தேக்க நிலை இருப்பதும் மிக யதார்த்தமான உண்மை. சிறுகதைகளிலோ நாவலிலோ வெரி ரீசன்ட்ல நாவல் விச் இஸ் அவார்டட் பை இலக்கிய சிந்தனை பெரியவர் இங்க வந்திருக்கிறார். நல்ல புத்தகம் ஒன்னும் திரைக்குமார் நெறிப்படுத்தினதா யாரோ சொன்னாங்க, பட் அது நல்ல புத்தகம். அதாவது அந்த அந்த புத்தகத்தை எழுதின விஷயம் அது அது ஃபார்ம்ல என்ன இருக்கு பேர்ல என்ன இருக்கு. இந்த புக்கட்டி வாஷிங்டன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து பேர் அமெரிக்காவில் இருக்கலாம் ரெண்டு பேர் வச்சுப்பான், அப்பா பேரு இல்ல குடும்ப பேரு ஜவஹர்லால் நேரு, நேருங்கிறது குடும்ப பேரு. அது மாதிரி அவன் ஏதோ நிறைய பேர் வச்சுப்பான், அவன் பாரக் ஒபாமா அது ரெண்டு பேரா வச்சுப்பான். இந்த புக்கட்டி வாஷிங்டனுக்கு வந்து என்னன்னு கேட்டோம்னா, ஹர் மதர் வாஸ் இம்ப்ரெக்னேட்டட் பை அன் ஒயிட் மேன், பட் அந்த வெள்ளக்காரன் இஸ் நோ லாங்கர் எ ஃபாதர் ஆஃப் தட் சைல்டு. அதனால என்னன்னு கேட்டோம்னா, அவர் 10 வயசுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடம் போறாரு. நம்மளாம் இப்ப 2.5 வயசுலயே நம்ம கல்வி முறையில பள்ளிக்கூடத்துக்குலாம் சேர்க்கிறாங்க. பாவம் அந்த ஆளு 10 வயசுக்கு பள்ளிவிடம் போகும்போது எல்லாரையும் பேர் கேட்கும் போது பாரவி கூட இங்க சொன்னாரு, இங்க வந்திருக்கவங்க எல்லாரையும் அவங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன இருக்கு பேர்ல, அது என்னத்துக்கு அதை போய் சிரமப்படுத்துறீங்க பாரவி அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். சம் மே லைக் இட், சம் மே நாட் லைக் இட், புக் டி வாஷிங்டன் நினைச்சிட்டு நான் சொன்னேன். நான் எல்லாரும் ரெண்டு பேர் வச்சிருக்கிறான், எனக்கு மாத்திரம் ரெண்டு பேர் இல்லையே அப்படின்னு அந்த ஆள் யோசனை பண்ணிக்கிட்டு அவரா போனா போகுதுன்னு. இப்ப சித்தன் அவர் பேர் பிரசாத் நினைக்கிறேன், அவர் சித்தன் ஏதோ வச்சிட்டு இருக்காரு. அது மாதிரி என்னன்னு கேட்டோம்னா அவரு முக்கர் டி வாஷிங்டன்ங்கிற பேர் அவரா சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கு ஒன்றும் சிக்னிபிகன்ஸே இல்லை, அமெரிக்காவில் பெயர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்னிபிகன்ஸ் இல்லை. வெல், எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்ததுக்காக நான் வந்து ஐ மஸ்ட் பி கிரேட்ஃபுல் டு சித்தன். அதுல ஒன்னும் எனக்கு உண்மையாவே அதர்வைஸ் நான் இதை படிச்சுட்டு போனான்னு எனக்கு தெரியாது. என் ஆல் இதை படிக்காம போறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து போன வருஷமே இது பதிப்பு முதல் பதிப்புன்னு போட்டிருக்கு, போன வருஷமே வந்துருச்சு, ரெண்டாவது பதிப்பு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது பதிப்பு இது மாதிரி புத்தகம் எல்லாம் வருமானு எனக்கு தெரியல. ரிவீலிங் புக், அதாவது சமீபத்தில் நான் படித்த ரெண்டு புத்தகங்களில் ஒரு மலையாள கவிஞர் வந்து வம்சி புத்தக நிலையத்திலிருந்து கவிதை போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் போட்டது, இப்போ இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கி படித்தேன். அவர் பேர் மறந்துட்டேன், பாலச்சந்திரன் பொறுக்கப்பட்டு பாலச்சந்திரன் சொல்லிக்காடு. ஐ வாஸ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட் பை தட் புக். ஒரு சுய வரலாறு. நம்மள எத்தனை பேருக்கு வரலாறா எழுதுவதற்கு விஷயம் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதை பெறத்தியார படிக்கிற அளவுக்கு அதுல ஏதாவது இருக்குமா அப்படின்னா, இப்போ யாதும் ஊரே புத்தகம் கூட இன்னவே அது வரலாறு தான். பாம் பத்தி ஒன்னும் பெரிய பெருசா போய் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. நாவல், சிறுகதை, பொது கவிதை, அப்படி எல்லாம் மரபு கவிதை ஃபார்ம்ல போய் அவ்வளவு பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு ஒரு கம்யூனிகேஷன் டூல், அது பேச்சுக்காக நாம் வந்து அதை பயன்படுத்துறது. என்னன்னு சொல்றது, அதை இது வந்திருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட கவிதைன்னு சொன்னா, ஓஹோ யுகமாயில என்னென்ன கவிதை வந்திருக்கு, அதுல ஏதோ ஒரு கவிதை சொல்றாரு போல் இருக்கு, கவி எழுதா நேரம் அப்படின்னு முடிச்சு ஒரு கவிதை எழுதிருக்கு, அதுக்கு அப்படின்னு பேருக்காக சொல்றது விட்டுருங்க. வரலாறு நம்ம தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே, தமிழ் இலக்கிய வரலாறு கூட வேண்டாம், நவீன தமிழ் இலக்கிய வரலாறு கூட வேண்டாம், அது பெருசா அது பெரிய விஷயம், அது வேண்டாம். காந்தி எழுதியிருக்கிறார் வரலாறு, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, புக்கர்டி வாஷிங்டன், ஒரு துர்ப்பாக்கியத்துக்கு ஆளாகாத ஒரு மனிதன், குடும்ப பெயரையும் அப்பா பெயரையும் முழு பெயரையும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் வரலாறு எழுதியிருக்கிறார். அது கூட ஒரு மாதாந்திர பத்திரிகையோ ஒரு பத்திரிகையில தொடரா வந்ததுதான் அந்த சுயசரிதை, காந்தியினுடைய சுயசரிதை. இது கூட புக்கர்டி வாஷிங்டனுடைய அப்ரம் ஸ்லேவரி என்பது இந்த புத்தகத்தினுடைய ஆங்கில தலைப்பு. இவர் மூணு புத்தகங்கள் இருக்கிறாரு, மற்ற ரெண்டு புத்தகம் பத்தியும் ஒன்றும் பெரிய சிக்னிபிகண்டா ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன் பேர் அப்புறமா சொல்றேன். மூணு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. 1901 இந்த புத்தகம் இங்கிலீஷ்ல வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னால வந்து அட்லாண்டான்னு நினைக்கிறேன், அது அவுட்லுக்னு போட்டிருக்காரு, அட்லாண்டாங்கிற ஒரு மேகசீன்ல தொடர்ந்து இந்த வாழ்க்கை வரலாறு எழுதினாரு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுத போகிறேன் என்று தன் கூட இருந்தவர்களிடம் சொல்லுகிற போது பல பேர் அதை தடுத்திருக்கிறார்கள். என்னத்துக்கு நீங்க இன்னைக்கு கூட அந்த கிடைக்கிற ரொம்ப கம்மியான விலையில இன்னைக்கு கிடைக்கிற புத்தகம் அந்த கரம்சந்த் காந்தியினுடைய வரலாறு புத்தகம் தான். அவங்க ட்ரஸ்ட்ல ஏதோ போட்டு புண்ணியம் கட்டிக்கிறாங்க. இலக்கிய சிந்தனை கூட அன்னைக்கு ஒரு புண்ணியம் கட்டிக்கிச்சு. 100 ரூபாய்க்கு அவ்வளவு புத்தகம் அந்த யாதும் ஊரே புத்தகத்தை கொடுத்தாங்க எனக்கு. 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் 100 ரூபாய்க்கு மேல இருந்தா வாங்கிட்டு போனான்னு தெரியாது. ஏன்னு கேட்டா இப்ப எல்லாம் 800-900 ரூபாய்க்கு குறைஞ்சலாம் நவீன தமிழ் இலக்கிய புத்தகம் எல்லாம் வாங்க முடியும் எனக்கு தெரியல. எல்லாம் தொகுப்பு தொகுப்பா போடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து 1000 பக்கங்களுக்கு இதுவரை எழுதிய கதை, இதுவரை எழுதிய கவிதைகள், இதுவரை எழுதிய நாவல், நான் ஃபிக்ஷன் எல்லாம் சேர்த்து ஒன்னாரெல்லாம் போடுறாங்க. ஐ கேனாட் அஃபோர்ட் டு பை தட் கைண்ட் ஆஃப் திங். ஏதோ லூஸ் லூஸா கிடைக்கிற விஷயத்துல என்னால வாங்கிட்டு இருக்க முடியாது. இந்த புக்கர்டி வாஷிங்டன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மனுஷனா? ஆமா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கிறது சங்கர் நாராயணன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாருன்னு இதுல எழுதியிருக்கிறாரு மானா ராமசாமி. எனக்கு தெரியாது என்ன மாதிரியான முயற்சி எல்லாம், அதுல ஒன்றும் டீடைல் இல்லை. பட் எனிவே ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம். இதை பிரசுரம் செய்தவர் என் பேர் கொண்டவர் தான் சுவாமிநாதன். அந்த புத்தகங்களையும் ஏதோ புத்தகங்களையும் போட்டிருக்காங்க. அவருக்கு நான் ஐ எம் தேங்க்ஃபுல். ஒரு கட்ஸ் வேணும் இது மாதிரி புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு. ஒரு கட்ஸ் வேணும். இது வந்து என்ன இதுக்கு ரீடர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய வந்து புத்தக கண்காட்சியில போனோம்னா எல்லாம் வந்து ஒரு மித்து மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. எங்கு நோக்கினும் பறவைகள்ங்கிற மாதிரி, எங்கு நோக்கினும் புத்தகங்கள், எங்கு நோக்கினும் மனிதர்கள், அதெல்லாம் எவ்வளவு புத்தகம் வைக்கிறது, எவ்வளவு பண்றான் அப்படின்னா எல்லாம் மித்து. அது வந்து வாசிப்பு தன்மை நிறைய குறைந்து போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உலகம் முழுவதுமே அதுதான் உண்மை. அது நவீன தமிழ் இலக்கியத்திலும் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு பிரசுரிக்கிற படுகின்ற அளவிற்கு புத்தகங்கள் படிக்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை. ஆனா கூட ஒரு ஃபார்ச்சுனேட்டான திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியோ ஒரு பிரேக் ஈவன் பண்ற மாதிரி லைப்ரரி ஆர்டரோ, தமிழ் தெரிஞ்சு வெளிநாட்டில் பொழைக்க போனவங்க வாங்குற வாழ்க்கையோ, எப்படியோ ஒரு பிரேக் ஈவன் ஏதோ பண்ணிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில பீடி சிகரெட் வைக்காம புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1300 காப்பி, 4000 காப்பி, 3000 காப்பி சமீபத்தில் பஞ்சாயத்து ஆக்ட்னு ஒரு ஆக்ட்ல வந்து புத்தகங்கள் எல்லாம் வாங்கி பட்டி தொட்டிகள் எல்லாம் விநியோகிப்பதற்கு ஒரு மத்திய அரசாங்கத்திலே வரிப்பணத்திலே தீட்டப்பட்ட ஒரு திட்டத்திலே 3000 காப்பி 4000 காப்பி எல்லாம் சில தமிழ் புத்தகங்கள் விற்பனையாகி இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகியிருக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால. அதனால தேர் ஆர் சான்சஸ் பிச்சமூர்த்தி எங்கேயாச்சும் அங்க லேண்ட் ஆகலாம், புதியம்பேட்டை எங்கேயாச்சும் லேண்ட் ஆகலாம், புக்கத்தி வாஷிங்டனுடைய அடிமையின் மீட்சியும் அங்க எங்கேயாச்சும் லேண்ட் ஆகலாம். நான் சொல்ற அந்த காலம் கட்டம் அதெல்லாம் இல்லைன்னா கூட இந்த வருஷத்துக்குள்ள பதிச்சிருக்கணும், இத்தனாந்தேதி இத்தனை மணிக்குள்ள பதிச்சிருக்கணும் ஏதாவது எல்லாம் போடுறானே. சித்தியனுடைய வரலாற்றை நரசிய அவர்கள் சாதாரண மனிதன் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். நீங்க கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நம்ம இலக்கியத்துக்காக தன்னை இழந்தவர்கள் காட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு வசதி இல்லாம சிறுகதை எழுதிக்கிட்டு ஏன் கஷ்டப்படுற ஆளுநர் டெசிஷனுக்கு வாயா ஏதாவது ஒரு காசு கொடுப்பான் அப்படின்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதா. திருப்பூர் வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே ஏதோ ஒரு டிவியில ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அது வேணாம் அது ஆளுநர் டெசிஷன்ல வேலைக்கு போயினா இலக்கியம் கட்டு போயிடும், காட்ராக்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு யோகியதை கிடையாது. குப்பாரா வாழ்ந்த காலம் 40கள். நம்முடைய இலக்கியத்தினுடைய முன்னோடிகள் தங்களை இழந்து இந்த ஆகுதியிலே தங்களை செலுத்தித்தான் இன்றைக்கு இந்த யுகமாயினியும் இந்த இலக்கிய கூடலும் இந்த மேடையும் இங்கே நீங்கள் அமர்ந்திருப்பதும் நான் பேசிக் கொண்டிருப்பதும். அதை போல இந்த புக்கர் டி வாஷிங்டன் அடிமைகளுடைய வரலாறு உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியும். நான் வந்து அதை வந்து பெருசா உங்ககிட்ட ஒண்ணு எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு இந்த புத்தகத்தை பத்தி இருக்கிற ஒரு சின்ன கோரையே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10-15 பக்கத்துல வந்து இந்த நீக்ரோவுடைய ஸ்லேவரியை பத்தி அடிமை விஷயம் அப்படிங்கறத பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10-15 பக்கத்துக்கு ஒரு பெர்லூடு வந்து ஒண்ணு எழுதியிருக்கணும். இந்த ஒரிஜினல் இங்கிலீஷ் புத்தகத்துக்கு 1901 வெளிவந்த அந்த புத்தகத்துக்கு எழுதின அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் தான், ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார், அதை போட்டிருக்காங்க. ஆனா அவர் வந்து இங்கிலீஷ் ரீடர்ஸ்க்காக அமெரிக்காவில் பப்ளிஷ் ஆகிற புக், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்லேவரி என்னன்னு தெரியும். அதனால அது வந்து ஹி டிடன்ட் டுவெல் லாங் இன் ஹிஸ் பெர்லியோடு, இது என்ன இந்த சிஸ்டம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் அவர் ஒன்னும் பெருசா ஒன்னும் சொல்லல. மாணவ ராமசாமி வந்து தமிழ் பதிப்புக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரை இன்னும் கொஞ்சம் மிக நீண்ட பக்கங்களாக இருந்திருக்கலாம், அல்லது அவர் இல்லை என்றாலும் கூட வேறு ஏதாவது ஒரு ஹிஸ்டாரியனை அல்லது ஒரு சமூக ஆர்வலர்களை அடிமைத்தனம், நீக்ரோ அடிமைத்தனம் என்பதை பற்றி ஒரு வரலாறு. இது ஒரு 500-100 ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு, 500-100 ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட வரலாறு. ஏறத்தாழ இட் ஸ்டார்ட்ஸ் வித் 14வது நூற்றாண்டில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய வரலாறு. இந்த புத்தகம் என்னை வந்து ஒரு 10-20 நாட்களாக என்னை பல புத்தகங்களை நோக்கி பயணம் செய்ய வைத்தது. ஒரு புத்தகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருதுவதே, அதை படித்த பிறகு அதன் தொடர்ச்சியாக அது என்னை கிளத்து எழுதிய எழுப்பச் செய்த உணர்வுகளின் காரணமாக நான் வேறு பயணங்கள் மேற்கொள்கிறேன் புத்தகங்களை நோக்கி. அதுதான் அந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. நம்மை பாதிப்பது சிந்தனை எல்லாம் வேறு. இந்த புத்தகத்தில் வரலாறுலாம் இருக்கு, நான் ஒன்றும் சொல்லல. என்ன சிறப்பா இருக்கு, வை திஸ் புக் இஸ் வெரி ரொம்ப நோட்வர்த்தி அண்ட் இது ஏன் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பட்ட விஷயத்தை நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிமைகளுடைய வரலாறை ஆய்வு பண்ணுவது என்பது ஒரு பெரிய வேலை. அது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது முழுக்க படிச்சுட்டு அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து புக்கர் டி வாஷிங்டன் அதுல வந்து பிளேஸ் பண்ணணும். எல்லோருக்கும் தெரிந்த சாதாரண செய்திகள் இருக்கிறது. அடிமைகள் ஆப்பிரிக்காவில் இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். முதல் அடிமை 20 பேர் தான் வந்திருக்காங்க கப்பல்ல, டச்சு கப்பல்ல. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில், 15 லட்சம், 20 லட்சம் என்கிற அளவிற்கு. என்ன அவசியம், என்ன அவசியங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஜவஹர்லால் நேரு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதுவும் ஒரு ரொம்ப வால்யூமினஸ் புக். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வாங்கி ஏதோ அப்போ ஏதோ வேணும் அதையோ கொஞ்சம் படிச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு பேசாம விட்டுட்டேன். ஏன்னா இல்ல வேர்ல்டு ஹிஸ்டரி தெரிஞ்சு என்ன பண்ணிக்க போறோம்னு. இந்த ஆள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு ஸ்லேவரியை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹி ஹஸ் ரிட்டன் 25 பேஜஸ் ஆன் அமெரிக்கன் ஸ்லேவரி இன் தி கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட். அதுல இதனுடைய ஆர்ஜின்ல இருந்து நேரு வந்து ஒரு டிசைன்டா ஒரு ஸ்டடி ஒண்ணு தான் பொண்ணுக்கு சொல்லியிருக்கிறாரு. கடுதாசியா எழுதுனது தானே கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் எல்லாம். அது மாதிரி ஒரு அப்பாவுக்கு அது மாதிரி ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு வந்து புக்கர் டி வாஷிங்டன் போல 200 மடங்கு அதிக ஆளுமைகளோடு திறந்திருக்க வேண்டும். அந்த கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் படிச்ச பொண்ணா இருந்தா அவ்வளவு திறந்தாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த புக்கர் டி வாஷிங்டனுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி வந்த ஒரு நீக்ரோ குடும்பத்துல வந்த ஒரு அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஒரு குடும்பத்துல அடிமையாகவே பறந்தவர். அது ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லையா? தமிழனா பிறக்கிறது இந்தியனா பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்து கொண்டு வந்து இங்க ஆனத்துக்கு அப்புறம் அடிமை ஆவறத விட பான் இஸ் ஒரு அடிமை குடும்பத்திலே அடிமையாக பிறக்கிறது. நான் நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு அடிமையாக இருப்பதில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நம்மால் முழுக்க புரிந்து கொள்ள முடியுமா என்பது எனக்கு மிகவும் சந்தேகமாக இருக்கிறது. 10 to 10 இந்த தாய்மான் வெங்கட் தாய்மான் சொன்னார், 8 to 8 என்னமோ அழகி அதெல்லாம் உள்ள உட்காந்துக்கிட்டு என்னமோ நெட்ல பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. 10 to 10 சும்மா பிளாச்சி பிளாச்சியா வச்ச மரத்துல வந்து வச்ச ஒரு ஒரு வீடு. இதை நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா, இந்த புக்கர் டி வாஷிங்டனுக்கு விஷயத்துக்கு குழந்தைகளுக்காக புக்கர் டி வாஷிங்டனுடைய வரலாறை சித்திரக்கதையாக வந்து உலக விட்டிருக்கிறான் இலவசமாக. நான் அதுல அந்த வீடெல்லாம் பார்த்தேன். There were photographs, lot of photographs. That is different. In fact, I have brought something which is very rare. 1895 ஆண்டு அட்லாண்டா ஸ்பீச்னு ஒரு ஸ்பீச். அது இந்த ஸ்பீச் மானா ராமசாமி ரொம்ப நல்லா மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த புத்தகத்தை நான் ஒரு தடவை முதல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய இங்கிலீஷ் ஒரிஜினல் வேணும்னு தேடி தெரிஞ்சேன். அது ஆன்லைன்ல ஃப்ரீயா கிடைக்குது. இ புக்ல காசெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டாம். பொறுமையா உட்காந்து நீங்க பாட்டுக்கு வீட்டுல கம்ப்யூட்டர் இருந்தா அதை பொறுமையா திரும்ப இங்கிலீஷ்ல ஒரு படிச்சேன். ராமசாமி எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு நமக்கு ஆக்சிடென்ட்லாம் இங்கிலீஷும் தெரியுது. அதனால வந்து நம்ம வந்து அதையும் படிச்சு பார்க்கலாமே எப்படி பண்ணிருக்காருன்னா, இயர்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஷோ, வெரி பியூட்டிஃபுல் ஷோ. மானா ராமசாமி அவர் எழுதியிருக்கிறாரு. நாங்க புத்தகத்தை வந்து எழுதும் போது என்னன்னு கேட்டோம்னா, எனக்கு மனமும் உடம்பும் சரியில்லாம போயிடுச்சு. வேற யாரோ ஹெல்ப் பண்ணதா திருச்சியில யாரோ ரெண்டு பேரும் முன்னுரையில இருக்காது. உடம்பு சரியில்லாம போறது ரொம்ப காமன். எனக்கு கூட இப்ப முழங்க நடக்க முடியல நிக்க முடியல. ஆனா மனசு ஏன் சரியில்லாம போச்சுன்னு தெரியல. அவருள்ள சரதம் இந்த புத்தகத்தை படிச்சதா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டா, இந்த புத்தகத்தினுடைய பதிப்பாளர்களுடைய முன்னுரையில சுருக்கமான முன்னுரையில் சொன்னார், இந்த புத்தகத்தை நான் படித்த பிறகு தூக்கம் குறைத்த இரவுகள் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சாமநாதன் ஒரு பேர் போட்டிருக்கிறது இந்த பதிப்பகத்தினுடைய உரிமையாக தூக்கம் தொலைத்து. அது மாதிரி இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க ஆரம்பிச்சு மானாராமசாமி தூக்கம் தொலைத்த இரவுகளாக மனம் பாதித்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் நான் மனம் பாதிக்கப்பட்டேன். அது மிக யதார்த்தமான உண்மை. கடந்த 20 நாட்களாக இந்த மயிலாப்பூரிலே எங்கே நடந்தாலும் எங்கே போனாலும் மவுண்ட் ரோடுக்கு போனாலும் வந்தாலும் போனாலும் புக்கர் டி வாஷிங்டன் லிவ் வித் மீ. இதை தவிர நான் 20 நாட்களிலே ஒன்றும் பண்ணவில்லை என்கிற அளவுக்கு இந்த புத்தகம் இருக்கிறது. பாருங்க, இந்த அளவுக்கு நாவலே பிடிக்காது. எனி ஆஸ்பாம் இருக்கு ஒண்ணும் பெருசா பிடிக்காது. புக்கர் டி வாஷிங்டனுக்கு நம்ம அடிப்படையா இலக்கியவாதி, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவாசி, புத்தகம் படிக்கிறோம். அதுல வேற மாதிரி சில 40-50 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் படினு சில பேர் சொன்னா நவீன தமிழ் இலக்கியத்துல, அதனால அந்த புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம குவாலிபிகேஷன் இல்லையா? ஆனால் ரத்தமும் சதையுமாக ஒரு ஜீவனோடு ஏன்னா ஒரு வாழ்க்கையை எழுதியிருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை எழுதியிருக்கிறார். இந்த அவலம் உங்களுக்கு தெரியுமா? அப்பா இல்லாத அவலம், பள்ளிக்கூடத்தில் எழுந்திரிச்சு உங்க அப்பா பேர் கேட்கிற அவலம். சினிமாவில் ரொம்ப கொச்சப்படுத்திட்டான் தமிழ் சினிமாவில். வாழ்ந்து பார்க்கிற போது கஷ்டமாக இருக்கும். சினிமாவில் சீரியஸ் சினிமாவில் வந்து கேன்சரை பத்தி பார்க்கும்போது, He had a Marxian thing. பண்டித் ஜவஹர்லால் நேரு அடைய Marxian thing. அது சரியா தப்பாங்கிறது வேணாம், பட் இது ஒரு பார்வை, இது ஒரு பார்வை. ஏந்திரமாதல் ஆனத்துக்கு அப்புறம் தனி முதலாளிகள் பெருகி விட்டதும், முதலாளிகள் தனி முதலாளிகள் பெருகிய காரணத்தினாலே முதலாளித்துவம் பெறுவதும் அதன் தொடர்ச்சியாக, அதன் தொடர்ச்சி என்ன, என்ன பண்றான், பருத்தி காட்டுல வேலை பார்க்கறதுக்காக தான் அந்த நீக்ரோஸ் எல்லாம் தேவைப்பட்டாங்க. அமெரிக்கா ஒன்றிய பருத்தி காடுகளிலே, காபி எஸ்டேட்டுகளிலே, மற்ற எல்லா இடத்துலயும் வேலை செய்யறதுக்காக தான். அதனால பஞ்சா இட் வாஸ் எ வெரி 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 ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் அட் தட் டைம். அது வந்து ஏலம் ஓடுறது, தட்டி பாக்குறது, சுண்டி வாங்குறது, எல்லாம் பண்றது, வருவானான்னு பாக்குறது. அது அந்த துறைமுகங்கள், மூன்று அமெரிக்க துறைமுகங்கள் அந்த காலத்திலே அடிமைகளை இறக்குவதற்காகவே துறைமுகங்கள் கட்டப்பட்டிருக்காங்க ஆப்பிரிக்காவில் இருந்து. இதை நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, டச் பீப்புள் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ் பீப்புள் பண்ணிருக்காங்க. யூ நோ தட் அமெரிக்கன் வாஸ் எ கோலோனியல் ஸ்டேட், இட் இஸ் ரூல்ட் பை பிரிட்டிஷ் ஃபார் சம் டைம். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. முகமதியர்கள் பண்ணியிருக்கிறார்கள், யார் இந்த ஸ்லேவ் ட்ரேட கொண்டாந்து விற்கிற இந்த ட்ரேட. லெட் கோ வெரி டீப் இன்டு இட். பட் நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய வேறு சில செய்திகள் இருக்கிறோம். இவர் வந்து பிசிக்கலா மென்டலா அடிமையா இருந்து அது எப்படி மீட்சி ஆனாரு, மீட்சி ஆனாருங்கிறது எப்படின்னு ரெண்டு மூணு வாரத்தை நான் எனக்கு சொல்லணுமே. நீங்க எத்தனை பேர் இந்த புத்தகம் திரும்ப வாங்கி படிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல. என்னுடைய பேச்சின் காரணமா யாராச்சும் இன்னொரு ரெண்டு பேர் அந்த புத்தகத்தை இரவல் வாங்கினாச்சும் படிச்சீங்கன்னா கூட நான் வந்து ரொம்ப சக்சஸ் நினைக்கிறேன் அந்த விஷயத்தை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆள் வந்து உண்மையிலே அமெரிக்க நீக்ரோ வரலாறுடைய இலக்கிய வரலாறு என்று ஒன்று தனியாக இருக்கிறது. அதையும் வந்து நம்ம வந்து சைட் பை சைடு இந்த புக்கர் டி வாஷிங்டனுடைய வரலாறோட பார்க்கணும். வரலாறு புக்கர் டி வாஷிங்டன் வந்து நோவே ரிலேட்டட் டு அமெரிக்கன் லிட்ரேச்சர், நெய்தர் டு பிளாக் அமெரிக்கன் லிட்ரேச்சர், அதுவும் கிடையாது. அவருக்கு ஒன்றும் இலக்கிய தொடர், ஆனால் தொடர்ந்து 700 ஆண்டுகளாக அமெரிக்க நீக்ரோ இலக்கியத்திலே எது முதல் சிறுகதை தொகுப்பு, முதல் சிறுகதை தொகுப்புன்றது ஒரு 18 வயசு பொண்ணு ரங்கத்ராமன் மேபி வெரி இன்ட்ரெஸ்டட் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது தேவர், அது வந்து பிப்ளிக்கலா நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஒரு அந்த கவிதை தொகுப்பு கூட வாங்கி படித்தேன். இந்த புக்கர் டி வாஷிங்டன் என்னை எதையெல்லாம் படிக்க வைத்ததுன்னு, அற்புதமாக முதல் ஆப்பிரிக்க சிறுகதை, ஆப்பிரிக்க ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் நீக்ரோன்னு சொன்னா தப்போன்னு சொல்றாங்க சில பேர், அல்லது கருப்பர்னு சொல்லிக்கலாமா, அதுவும் தப்பான எனக்கு தெரியல. ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அவங்க இன்டர்நேஷனலா ஒத்துக்கிட்ட ஒரு டெர்மினாலஜி, இட் இஸ் அ லிட்டில் லாங்கஸ்ட். பட் எனிவே, அந்த ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறுகதை தொகுப்பு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறுகதை தொகுப்பும் எனக்கு இதன் காரணமாக கிடைக்கிறது. இதை படிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். எழுதுறவன்லாம் என்ன ஏன் பண்றான், நம்ம எல்லாம் எழுதிட்டு இருக்கிறோம்ல, நம்ம உடனே உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். இங்க உடனே சீ பிடிச்சி தெரிஞ்சா நம்ம எழுதிடுவோம், எல்லாம் பண்ணிருந்தோம். நவீன தமிழ் இலக்கியம், நான் சர்காஸ்டிக்கா சொல்றேன், நம்ம வந்து வி நெவர் ரியாக்ட் டு எனி சோசியல் லெவல், வி நெவர் ரியாக்ட் டு எனி சோசியல் லெவல். அதனால அவன் ஏதோ பண்ணிருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறான், அப்ப வந்து முதல் நாவல் என்ன, ஆப்பிரிக்க அமெரிக்கனுடைய முதல் நாவல் என்ன, முதல் சிறுகதை என்ன, கவிதை தொகுப்பு என்ன, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு கிடைச்சது சாம்பிளுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு புத்தகம் எல்லாம் கிடைச்சது. இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். அங்கிள் டாம் கேபின் பத்தி இங்க ரொம்ப பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். வெரி லேர்னட் பீப்புள் ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, அதனால யூ மேட் ஹவ் கிரேட் அங்கிள் டாம் கேபின், பட் புக்கர் டி வாஷிங்டன் வாஸ் நாட் அங்கிள் டாம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான வித்தியாசம். எப்படி இது மதவாதி அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் சொல்றேன்னு கேட்டோம்னா, அப்போ படிக்கிறது சொல்றது எழுதுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும்போது, அந்த பிள்ளைங்க இவங்களை யார் அடிமைகளா வச்சுட்டு இருக்காங்களோ, அந்த முதலாளிங்க வந்து முதலாளி பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும் போது, அவங்கமான ஒரு முதலாளி புள்ள வந்து நான் கேட்டோம்னா, அடிமையா இருக்கக்கூடிய புக்கர் டி வாஷிங்டன் ஆம்பளை, இது மாதிரி 7-8 வயசுல ஒரு பொம்பளையா அடிமை அடிமை தாயினுடைய அடிமை மகளாக இருக்கும் போது, அவளை கூப்பிட்டு இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி, இது 1, இது 2, இது 3, திஸ் இஸ் மேப் அப்படின்னு சொல்லி அது சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்து படித்தவள் ஒரு அற்புதமான நாவலை எழுதியிருக்கிறாள். ரொம்ப சர்ப்ரைசிங். அவ நாவல் எழுதுனது பெருசில்ல. அப்படி படிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டோம்னா, சீக்கிரட்டா வந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்து இது மாதிரி அடிமை குழந்தைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் உனக்கு நான் பாடம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு வந்து, ஷீ பிகேம் ஏ டீச்சர் வித்வுட் ஏ பிஎட் டிகிரி. சச் எ வாட் கான்மார். இந்த புக்கர் டி வாஷிங்டனுடைய அடிமையின் மீட்சி அப்ரம் த ஸ்லேவரிங்கிற இந்த புத்தகம், இவர் 10 வயசுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு இவர் முயற்சி பண்ணி போக ஆரம்பிக்கும் போது 50 மைல் நடந்து போயிருக்காரு. எதுக்கு? பள்ளிக்கூடத்தை சேர்றதுக்கு இல்ல, பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு பாக்கிறதுக்கு. அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல தான் வந்து என்னன்னு கேட்டோம்னா, அந்த ஸ்கூல் வந்து ரன் பை பிளாக் ஃபார் பிளாக், கருப்பர்களுக்காக கருப்பரால் நடத்தக்கூடிய ஒரு பள்ளி. இவர் இருக்கிற இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர். He walked down the distance at the age of 10. He was nothing but a slave. He didn't have a penny with him. ஒரு பைசா கிடையாது, ஒரு சென்டா அமெரிக்காவில் ஒரு காசு கிடையாது. நடந்திருக்கிறான் அங்கே எங்கேயாச்சும் பிளாட்ஃபார்ம்ல படுத்து இருக்கிறான். அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு நினைவு சின்னங்களாக அமெரிக்காவிலேயே மாற்றப்பட்டிருக்கிறார். இவர் எந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கினாரோ அங்கெல்லாம் நினைவு சின்னம் கட்டியிருக்கிறான். 10 வயசுல அந்த பள்ளிக்கூடத்துக்கு போன விஷயம் எல்லாம் that was not mentioned in this book anyway, that I gathered in outside sources and all. If he made me to travel a lot in the book world and the slavery world, நான் இதை தேட ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நோக்கம் வந்து அடிமைகளுடைய வரலாறு தெரிந்து கொள்வதாக எனக்கு இருக்கவில்லை. I was impressed by his approach. அரசியல் தான் தீர்வு. US காங்கிரஸ், US செனட், இதுக்கு உள்ள போகணும், குடியுரிமை வாங்கணும், வாக்கு வாங்கணும், இல்லைன்னா துப்பாக்கி எடுக்கணும். யூனோ லாட் ஆஃப் பீப்புள் மார்க்கம் எக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு தீவிரமா இதுல வேற மாதிரி அடிமை வேணும்னு நினைச்சவரு. அது மாதிரி வந்து மார்ட்டின் லூதர் கிங், யூனோ இப்போட போன இந்த மாசம் 4ஆம் தேதி அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு போன 50வது நாள்னு சொல்றாங்க. பாம்பேக்கு வந்துட்டு போனாரா 50வது நாள்னு சொல்றாங்க. மார்ட்டின் லூதர் கிங் ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தை மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருப்பான். என்னன்னு கேட்டோம்னா, we are made by history அப்படின்னு இருப்பான். நம்ம கிட்ட இருக்க ரொம்ப ஆபத்து என்னன்னு கேட்டா, நம்ம தான் வரலாறை உருவாக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் வந்து அதனாலதான் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறோம். 1950கள் 60கள் நினைக்கிறேன், 60களில் சொன்ன வார்த்தை இது. அந்த மார்ட்டின் லூதர் கிங் வந்து we are made by history என்று சொன்னான். அதே போல இவர்களை அடிமைகளாக வரலாறு உருவாக்கியது. புக்கர் டி வாஷிங்டனுடைய இனத்தை 3 நூற்றாண்டுகளாக அடிமைகளாக வரலாறு உருவாக்கியது. அதை நேரு சொன்ன மாதிரி அதுக்கு வேறு காரணம் இருக்கலாம். இப்போ வேற கூட காரணம் இருக்கலாம் அதுக்கு. ஆனா வெரி ஆப்வியஸா இருக்கிறது, காட்டன் பிளான்டேஷன்ல அந்த பருத்தி காடுகளிலே வேலை செய்வதற்கு நிறைய மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். அந்த மனிதர்களை ஆடுகளை போல, மாடுகளை போல ஆப்பிரிக்காவில் இருந்து கப்பல் கப்பலாக ஏற்றி இங்கே கொண்டு வந்து இறக்கினார்கள், விற்றார்கள், ஏலம் விட்டார்கள் என்பதுதான் மிக சாதாரண வரலாறு. நம்ம அதோட ரெஸ்ட் ஆகிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு 10 அங்க போய் பள்ளிக்கூடத்துல போய் சேரணும்னா அவன் காசு கேட்பான், படிக்கிறதுக்கு காசு கேட்பான், எல்லாம் கேட்பான், காசு கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். சமூக மேனேஜ் ஏதோ பாதி நேரம். இன்னைக்கு அமெரிக்காவில் அந்த சிஸ்டம் மாத்திரம் இருக்கு, யார் வேணாலும் பாதி நேரம் வேலை செய்யலாம், பாதி நேரம் படிக்கலாம். இந்த கல்வி முறை தான் என்னை மிகவும் கவர்ந்தது. தி அப்ரோச் ஆஃப் புக்கர் டி வாஷிங்டன் in his later life. He has established a beautiful university, Tuskegee University in Philadelphia. Even it exists today. ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ் அமெரிக்காவில். 10 வயசு வரைக்கும் ஆனா அவனை தெரியாம 50 மைல் நடந்து போய் தன்னை பள்ளிக்கூடத்தில் அணைத்துக் கொண்ட புக்கர் டி வாஷிங்டன், அப்பொழுதே 3000 பேர் படிக்கக்கூடிய, அதுக்கு பேர் அப்போ பல்கலைக்கழகம் அல்ல இன்ஸ்டியூட் இருந்துச்சு, டஸ்கர் இன்ஸ்டியூட் இருந்துச்சு, டஸ்கஜி அனும் ஒரு பேர் இன்ஸ்டியூட் இருந்துச்சு. இப்போ பெரிய ஒன் ஆஃப் த நோட்டபிள் யூனிவர்சிட்டி இன் அமெரிக்கா. இயர்ஸ் கிரியேட்டட் தட் யூனிவர்சிட்டி வாட் பிளாக் பை பிளாக் very important. And what is very novel in the education which he has taught in his Dastagiri Institute, na mukhyamana vishayam nama solada kalvi murai adhaan and adimigal meetchiyinudaiya enudaiya payanathai thoondiya bodhu adimigalude varalaaru kuda ennai vandu padi adha pathi innum konjam therinjikitta indha pusathai enna odara padikanum appingiradhukaga o konjam dhaan andha mari aiprayam. Innoru vishayam, naam எத்தனை விஷயங்களுக்கு, பல விஷயங்களுக்கு நாம் இன்றைக்கும் அடிமைகளாக இருக்கிறோம். இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க, நீங்க ஒருவேளை you may not want to proclaim yourself as slave, but I feel பல விஷயங்களுக்கு நாம் இன்றைக்கும் வந்து ரொம்ப அடிமையாக இருக்கிறோம். இந்த அடிமையிலிருந்து எப்படி வந்து மீட்சி ஆவது? ஃபார் எக்ஸாம்பிள், மெக்காலே எஜுகேஷன், ஆங்கில கல்வி முறைக்கு நாம் எவ்வளவு அடிமையாக போய்விட்டோம். தஸ்தகிஜி யூனிவர்சிட்டி புக்கர் டி வாஷிங்டனுடைய இந்த கல்வி முறையை பற்றி இந்த புத்தகத்திலே மிக அற்புதமாக விவரித்திருக்கிறார் மாணா ராமசாமி. அந்த மொழிபெயர்ப்பிலே அந்த ஒரு விஷயத்துக்கு அவனாச்சும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் இட் ஹேப்பன்ட் இன் சம் வெல் 125 இயர்ஸ் பேக், 125 வருஷங்களுக்கு முன்பாக இது நடந்ததுதான் ஒரு பெரிய விஷயம். என்னன்னு கேட்டோம்னா, அங்க நீக்கிறவர்களை தான் சேர்த்துப்பாங்க. அவங்க நீங்க பேரண்ட்ஸ் வந்து ஒன்றும் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, அவங்களே வேலை செஞ்சு இப்போ பூசணிக்காய் விளை வைக்க வேண்டியது, பூசணிக்காய் போய் விற்க வேண்டியது. ஆனால் வேலை செய்யறது 6 நாள், படிக்கிறது 6 நாள், அதுக்கப்புறம் அதுல நிறைய பேர் செனட்டர்ஸ் காங்கிரஸ் வந்தான். இந்த தசகிஜி யூனிவர்சிட்டியில அரை நாள் பூசணிக்காயும் பறையங்காயும் வேலை செஞ்சு அந்த கூலியை வந்து என் படிப்பு செலவா வச்சுக்க, உனக்கு தங்கறதுக்கு இடம், சாப்பாட்டுக்கு இடம், எல்லாம் ப்ரே பண்றதுக்கு சர்ச்சு எல்லாம் கொடுத்து எல்லாமே வித்தவுட் மணி. இட ஒதுக்கீடு, ஜாதி ஒதுக்கீடு, we have wasted our 50 years of independent India.
இல்ல எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரியான ஒரு விஷயத்துல இவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
ஒரு அற்புதமான ஒரு பேச்சு அட்லாண்டாவில் வந்து ஒரு பேச்சு வந்து ரொம்ப அற்புதமான பேச்சு. வென் ஹி பிகேம் வெரி கிரேட் அமெரிக்கன் பிரசிடென்ட், உன்னோட வந்து நான் சாப்பிடணும், என்னோட வா அப்படின்னு கூப்பிட்ட பீரியட்ல ரூஸ்வெல்ட் யாரோ பேர் கொடுத்து வச்சிருக்கேன், அமெரிக்க ஜனாதிபதி என்னோட வந்து சாப்பிடு அப்படின்னு அவரை வந்து ஆல் தி வே இங்க பத்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு 50 மைல் நடந்து போனவன அப்படி எல்லாம் பண்ண பீரியட்ல அட்லாண்டா ஸ்பீச் ஒரு காட்டன் அசோசியேஷனுடைய ஒரு செமினார்ல வந்து ஒரு ஸ்பீச், தட் இஸ் அ நோட்டபிள் ஸ்பீச், லைக் மார்ட்டின் லூதர் கிங் ஸ்பீச், ஐ டு ஹேவ் எ ட்ரீம் என்கின்ற அந்த ஸ்பீச், அந்த பேச்சை போல மிக வரலாற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேச்சுக்களை போல ஒரு அற்புதமான பேச்சு அந்த பேச்சு. அந்த பேச்சை கூட மனாராம் சாமி ரொம்ப நல்ல தமிழ்ல மொழி பேசிருக்கிறாரு. இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தேன் கேட்டோம்னா, இந்த புக்கர் டி வாஷிங்டன் எப்படி இருப்பான்னு புகைப்படம் எல்லாம் நிறைய பார்த்தேன். இவர் ஒண்ணுதான் போட்டிருக்கிறது கூட, இட் வாஸ் நாட் வெரி பிரைட், இந்த புத்தகத்துல அவர் கிடைக்கல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிரமாதமான புகைப்படங்கள் நெட்ல கிடைக்குது. அப்படியே போயிட்டு இருந்தா அந்த அமேசான் காடுகள்ல, நெட்டு காடுகள்ல போயிட்டு இருந்தா 1903 இந்த அட்லாண்டா ஸ்பீச்ங்கிற இந்த ஸ்பீச்சினுடைய முதல் முக்கியமான பத்தியை வந்து வாஷிங்டன், புக்கர் டி வாஷிங்டன் தன்னுடைய குரலிலேயே மீண்டும் தன்னுடைய உரையை படித்து பதிவு பண்ணிய ஆடியோ டேப் இலவசமாக கிடைத்தது நெட்டிலே. I was thrilled in hearing the speech in his own voice. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு எழுச்சி மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு அடிமை பேசும்போது பாத்தீங்கன்னா, மிஸ்டர் பிரசிடென்ட், இது மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரணமா பிரசிடென்ட் அமெரிக்க ஜனாதிபதி அந்த கூட்டத்தில் இருக்க எவனையோ கூப்பிட்டு பேசி, அது வந்து அமெரிக்கா முழுவதும் புயலை கிளப்பிய ஸ்பீச். அது இதெல்லாம் வழி நீக்கிறக்கூடிய அடிமைகளை போக்குவதற்கு, இவர் வெள்ளைக்காரனுக்கு வாழ் பிடிக்கிறார், வெள்ளைக்காரனுக்கு கால் பிடிக்கிறார், நியூயார்க் டைம்ஸ் தலையங்க முடியுது அந்த ஸ்பீச்சில். உருவத்தில் கேட்டீங்கன்னா, நீ படிக்கிறதுக்கு நீ வேலை செய், நீ வேலை செய்யற சம்பளத்தை நான் படிப்பா எடுத்துக்கிறேன், அதை வச்சு உனக்கு சாப்பாடு போடுறேன், தங்கி இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறேன், படிச்சு முடிச்சுட்டு போ, உனக்கு ஒரு கட்டணம் வேணுமா பள்ளிக்கூடத்துக்கு, நம்ம கிட்ட கார்பென்ட்ரி பிரிவு இருக்கு, மேசன் பிரிவு இருக்கு, கொத்தனார் இருக்கான், தச்சன் இருக்கான், நம்ம கொத்தனார், நம்ம செங்கல் பண்ணணும், செங்கல் பண்றதுக்கு செங்கல் காலவாயை பத்தி அதுக்கு ஒரு டிப்ளமா மாதிரி ஒன்று வச்சுக்கலாம், செங்கல் செங்கல் நம்மளே உற்பத்தி பண்ணுவோம், நம்மளே வந்து கட்டுவோம். இது ஹவு ஸ்வீட் இட் இஸ். எனிவே ஹவு ஸ்வீட் இட் இஸ். இப்படிதான் இன்னைக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து என்னன்னு கேட்டோம்னா, அங்கே இருக்கிற கட்டடங்கள், அங்கே படித்த அந்த அடிமை மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், சின்ன கட்டடங்கள் நினைக்காதீங்க, பெரிய பெரிய கட்டடங்கள், மேசன்ஸ் அவன் தான், கொத்தனார் அவன் தான், செங்கல் சூளை அவர்களே உருவாக்கினார்கள், அது ஆசாரிகள் கார்பென்டர்ஸ் எல்லாம் அவர்களே. இந்த படிப்பு முறை புக்கத்தி வாக்கிங். இப்போ நான் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இந்த புத்தகம் கொடுத்ததுக்கு சொன்னதுக்கு என்ன இப்போ தான் காரணம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி கன்ஸ்ட்ரக்டிவா மனிதர்களை மாற்றிவிட்டால் அடிமைத்தனம் போய்விடுவது சொன்னார் 1800 ஜனாதிபதி வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் குறிச்சு வச்சிருக்கேன். ஒரு ஒரு புரோக்ளமேஷன் வந்து ஒண்ணு பண்ணி, இனிமே வந்து அடிமைத்தனம் என்பதே அமெரிக்காவில் இல்லை என்று ஆப்பிரிக்க அமெரிக்க பாராளுமன்றத்திலே அப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு புரோக்ளமேஷன் வந்து ஒரு சட்டமாக ஒன்று உருவாக்கினார். அது உருவாக்கி 3 மாசம் கழிச்சுதான் அதை வந்து இம்ப்ளிமெண்டே பண்ண முடிஞ்சது. அவ்வளவு விஷயம், யூனோ தட் சிவில் வார் வாஸ் ஃபாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் திங், அமெரிக்கன் சிவில் வார் என்கின்ற ஒரு விஷயமே இந்த அடிமைகளின் காரணமாகத்தான். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தெற்கு, அமெரிக்க வடக்கு என்பதற்கான அதனுடைய விஷயம் தான் சிவில் வாரே, விச் வாஸ் லாஸ்டட் ஃபார் 4 இயர்ஸ், மோர் தென் 4 இயர்ஸ். அந்த ஆபிரகாம் லிங்கன் வந்து இனிமே அடிமை இல்லைன்னு ஒரு நாள் சொன்னதுக்கு அப்புறம், அதை பத்தி ஒரு நிறைய நாவலும் கவிதையும் புத்தகமும் அமெரிக்காவிலே ஸ்கோர்ஸ் கணக்கில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சார். ஹவ் ஐ ஃபெல்ட் வென் ஐ வாஸ் ஃப்ரீ, இது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு.
நான் சுதந்திரமாக இருந்த போது நான் எப்படி உணர்ந்தேன் என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த ஆப்பிரிக்க அந்த ஆபிரகாமனுக்கு புரோக்ளமேஷன் இருக்காது அப்பதான் இவரை வந்து ஹி வாஸ் ரிலீஸ்ட். அந்த அந்த முதலாளி இவரை இவங்க குடும்பத்தை வாங்கி வச்சிருந்திருக்காரு, ஆடு மாடுகளை மாறி வாங்கி வச்சிருந்தவரு அப்ரஹாம்லிக்கன் போடுறதுக்கு அப்புறம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் இட் டுக் வெரி மெனி லாங் இயர்ஸ், அது வந்து யதார்த்தமான நிலைகளை அது வருவதற்கு இன்னும் நிறைய ஆண்டுகள் ஆகியது. அப்ரஹாம்லிக்கன் வந்து ஆர்டர் தான் போட்டாரு. நான் இது போன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்ல நாம் அடிமைகளாக இருக்கக்கூடிய விஷயத்தை அதிலிருந்து மீழ்ச்சி பெறுவதற்கு இந்த புக்கர் டி வாஷிங்டனுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்கலாமா இன் அவர் ஓன் வே. இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக நான் சொன்னேன், அதை விடுங்க, நிறைய மன அடிமைகள் நிறைய விஷயங்களுக்கு சமூகத்தின் அடிமைகள். இப்போ நம்மளால வந்து யாராச்சும் பெருசா சமூகத்தில் தீங்கு நடந்தா போய் கேட்க முடியாது, இதெல்லாம் பெரிய பல விஷயங்கள். வி ஆர் கன்ஸ்ட்ரைன்ட் பை லாட் ஆஃப் திங்ஸ் இல்ல, வந்து நம் மனிதர்களாக இயங்க முடியாது. மனிதர்களாக இயங்க வேண்டும் என்று சொன்னா வந்து ஒன்றையும் பட்டுக்காம போகணும். இப்படி பல பல அடிமைத்தனங்கள் நம்மிடம் நிறைய பரவி இருக்கு. சொன்னோம்னா ஐ கேன் லிஸ்ட் சம் மோர் தென் 100 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி விச் வி டுவெல். இப்ப இருக்கிற ஒரு 100 அடிமைகள் அடிமைத்தனத்தை என்னால் இன்றைக்கு லிஸ்ட் பண்ண முடியும், அவ்வளவு அடிமைத்தனங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த ஊழல் அப்ரோச்சுக்காக. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கி எடுத்து